الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ووجدك عائلا فأغنى، صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அருளடியார்களே, மனிதன் இந்த உலகில் வாழ்வதற்கு மிக அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்றாக செல்வமும் பொருளாதாரமும் விளங்குகிறது. உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு ஒரு அடிப்படையான பொருளாதாரம், ஒரு அடிப்படையான செல்வம் மனிதனுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. நம்முடைய மார்க்கம் வறுமையை ஊக்குவிக்கிற மார்க்கம் அல்ல, வறுமையை புகழ்கிற மார்க்கம் அல்ல, வறுமையை கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்கம் அல்ல. மாறாக நியாயமான முறையில் பொருளீட்டுவதை, நியாயமான முறையில் உழைத்து சம்பாதிப்பதை மிக மிக வலியுறுத்துகிற ஒரு மார்க்கம். குர்ஆனிலே அல்லாஹ் பெருமானாருக்கு செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுகிற போது, சூரா உல்துஹா வல்லைலி இதா சஜா, ஒரு சுருக்கமான ஒரு சூரா அது, பெருமானாருக்கு அல்லாஹ் செய்த உபகாரத்தை சொல்கிற போது, ஓ வஜதக ஆஇலன் ஃபஅக்னா, நபியே நீங்கள் ஏழையாக இருந்தீர், அல்லாஹ் தன்னுடைய அருளால் உங்களுக்கு செல்வத்தை வழங்கினான். அப்போ ஏழையாக இருந்தவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்குவதை தன்னுடைய அருள் என்பதாக அல்லாஹ் திருமுறையிலே சொல்கிறான். ஆக ஏழ்மை என்பது மார்க்கம் அறவே விரும்பாத ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் கினா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே செல்வத்தை கேட்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தை துஆ செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இரண்டு நபர்களை பார்த்து பொறாமைப்படலாம். பொறாமை என்பது உலகத்தில் கிடையாது, பொறாமை கொள்வது ஹராம். ஆனால் பொறாமைப்படத்தக்க மனிதர்கள், அல்லாஹ் அவருக்கு அறிவை வழங்கியிருக்கிறான், அந்த அறிவை கொண்டு அவரும் அமல் செய்கிறார், பிற மக்களுக்கும் நல்ல விஷயங்களை போதிக்கிறார். ஆக மார்க்க ஞானத்தை பெற்று, மார்க்க அறிவை பெற்று, தானும் அதன்படி வாழ்ந்து பிறரையும் தூண்டக்கூடிய அந்த மனிதரை பார்த்து ஒருவர் பொறாமைப்படலாம், நானும் இத்தகைய ஒரு ஆலிமாக இருந்திருக்க கூடாதா, இத்தகைய ஒரு நல்ல மார்க்க அறிஞராக இருந்திருக்க கூடாதா என்று பொறாமைப்படலாம். இன்னொரு மனிதரையும் பெருமானார் சொன்னார்கள், பொறாமைப்படத்தக்க இன்னொரு மனிதர் யார் என்று சொன்னால், ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை வழங்கினான், அந்த செல்வத்தை நல்ல வழியிலே செலவு செய்கிறார், இவரை கண்டு பொறாமைப்படலாம். அல்லாஹ்வுடைய பாதையிலும் நல்ல வழியிலும் செலவு செய்கிறாரே, இத்தகைய செல்வந்தரை பார்த்து பொறாமைப்படலாம். செல்வந்தர் என்று சொன்னால் வீண் திருமணங்கள் செய்யக்கூடிய செல்வந்தரை பார்த்து அல்ல, ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய செல்வந்தரை பார்த்து அல்ல, ஹராமான முறையிலும் பல வட்டி கடைகள் மூலமாக சம்பாதிக்கிறாரே அந்த செல்வந்தரை பார்த்து அல்ல, நியாயமான வழியிலே சம்பாதித்து, நியாயமான முறையிலே உழைத்து, நல்ல வழியிலே யார் செலவு செய்கிறாரோ அந்த செல்வந்தரை பார்த்து பொறாமைப்படலாம். ஆக செல்வம் விரும்பத்தக்கது என்பதனால்தான் ஒரு மனிதன் நியாயமாக சம்பாதித்து அதை நியாயமாக செலவு செய்கிற போது அவனை கண்டு பொறாமைப்படலாம் என்று சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களுடைய செல்வத்திற்காக துவா செஞ்சாங்க. ஹஜ்ரத் அனஸுடைய தாயார் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த மகன், இந்த சிறுவன் அவனுக்காக துவா செய்யுங்கள். உம்மு சுலைம் வெறும் துவா செய்யும்படி தான் சொன்னாங்க. நம்மளாக இருந்தால் வியாபாரத்துக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவோம், ஆனால் உம்மு சுலைம் அப்படி சொல்லலை, யாரை சொல்லதான் நீங்கள் துவா செய்யுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பெருமானார் நல்ல துவா செய்வார்கள், என் மகனுக்கு எது தேவையோ அந்த துவா தான் செய்வார்கள் என்று உம்மு சுலைமுக்கு தெரியும். எனவே நபியிடத்தில் வந்து சொன்னாங்க, யாரை சொல்லதான் என்னுடைய மகனுக்காக துவா செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று துவாக்கள் செய்தார்கள். யா அல்லாஹ், இவருடைய ஆயுளிலே அபிவிருத்தி செய், நீண்ட ஆயுளை இவருக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள், 103 வயது என்று சொல்லப்படுகிறது, 106 வயதுன்னு சொல்லப்படுது, மிக நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி. இரண்டாவது பெருமானார் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தினரை அதிகமாக்கு, அவருடைய குடும்பத்தினரை அதிகமாக்குன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் சொன்னார்கள், இந்த துவாவுடைய பரக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிறேன், என்னுடைய பேரன் பேத்திகளில் ஏழு தலைமுறையை நான் பார்த்திருக்கிறேன்னு சொன்னாங்க. பெருமானார் செய்த மூன்றாவது துவா, யா அல்லாஹ் இவருக்கு செல்வத்தை தாராளமாக கொடுன்னு சொன்னாங்க, பொருளை தாராளமாக கொடுன்னு சொன்னாங்க. பிற்காலங்களிலே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிக செல்வந்த சஹாபாக்களில் ஒருவராக கருதப்பட்டாங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களில் பலருடைய செல்வத்திற்காக துவா செஞ்சாங்க. ஆக நம்முடைய மார்க்கம் செல்வத்தை ஊக்குவிக்கிற மார்க்கமே தவிர வறுமையை போற்றுகிற மார்க்கம் அல்ல. சொல்லப்போனால் வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபக்ர், நீங்கள் அல்லாஹ்விடம் வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடம் வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். இப்படி சொன்னது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்ட்ட இப்படி பாதுகாப்பு தேடுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ரி வல் குஃபுர், யா அல்லாஹ் நான் வறுமையிலிருந்தும் குஃபுரிலிருந்தும் இறை மறுப்பிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். இது பெருமானார் கேட்ட துவா, வறுமையிலிருந்தும் இறை மறுப்பிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவா ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் வறுமை குஃபுர் இந்த இரண்டையுமே பாதுகாப்பு தேடுகிறீர்களே, அப்படியானால் வறுமையும் குஃபரும் ஒன்றான்னு கேட்டாங்க. வறுமையும் இறை நிராகரிப்பும் ஒன்றா என்று கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை வறுமை ஒரு கட்டத்திலே குஃபரிலும் தள்ளும், எனவே வறுமையும் குஃபரும் இரண்டும் சமமானவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படியும் துவா செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜூ, இறைவா நான் பசியிலிருந்து பட்டினியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். ஆக வறுமை விட்டும் பெருமானார் பாதுகாப்பு தேடினார்கள், பாதுகாப்பு தேடும்படி சொன்னார்கள். செல்வத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க. எனவே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் சரி, ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் சரி, செல்வம் மிக அத்தியாவசிய தேவை. இன்றைக்கு உலக மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்று இந்த பொருளாதார சிக்கல், இந்த வறுமை. நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொண்டால் உலக ஏழைகளிலே மூன்றில் ஒரு பங்கு ஏழைகள் நம்முடைய நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஏழைகளில் மூன்றில் ஒரு பங்கு நம்முடைய இந்தியாவில் தான் ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த நாட்டில் 80 கோடிக்கும் அதிகமானோர் ஏழைகளாக வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பதாக அண்மையில் வந்த அறிக்கையை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய மார்க்கம் இந்த ஏழ்மையை ஒழிப்பதற்கு, வறுமையை ஒழிப்பதற்கு எத்தகைய திட்டங்களை சொல்லியிருக்கிறது, முஸ்லிம்களாகிய நமக்கு இது குறித்த என்ன கடமை என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் வறுமை வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? வறுமை வருவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. இன்றைய முஸ்லிம்களாகிய நாமும் அந்த தவறுகளை செய்கிறோம். வறுமை சில காரணங்களால் ஒரு மனிதனுக்கு வறுமை வரும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்து எச்சரிக்கையும் செய்தார்கள். இவைகளெல்லாம் வறுமையை கொண்டு வரக்கூடிய காரணிகள். அதில் முதலாவது சோம்பேறித்தனம். பாருங்கள், சோம்பேறித்தனத்தினால வறுமை வரும். ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், சோம்பேறித்தனத்தினாலும் ஒரு மனிதன் ஒரு காலத்தில் ஏழையாவான். அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள், அஊது பிக்க மினல் அஜ்தி வல் கஸல், இறைவா நான் ஏழாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு முஸ்லீம் சோம்பேறியாக அமர்ந்திருக்க கூடாது. ஹஜ்ரத் இப்னு மசூத் சொல்லுவாங்க, எனக்கு அறவே பிடிக்காத மனிதன் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திற்காகவும் முயற்சிக்காமல் மறுமைக்காகவும் முயற்சிக்காமல் சோம்பேறியாக யார் இருக்கிறானோ அவன்தான் எனக்கு அறவே பிடிக்காது. இந்த உலகத்திற்காகவும் உழைப்பதில்லை, மறுமைக்காகவும் உழைப்பதில்லை. ஒரு முஸ்லீம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் பார்த்தோன்னு சொன்னால் சோம்பேறிகளுடைய ஜமாத் அதிகம், சோம்பேறிகளுடைய ஜமாத். இந்த உலகத்திற்காகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான காரியங்களை அவர்கள் செய்வது கிடையாது, மறுமைக்கான காரியங்களையும் செய்வது கிடையாது. ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு பேசுவது இவர்கள் யார்? சோம்பேறிகள். இங்கே என்ன பேசுகிறாங்க? ஏதாவது மார்க்கத்திற்கோ முஸ்லீம் சமுதாயத்திற்கோ நன்மை பயக்கக்கூடிய இது விஷயத்தை ஏதாவது பேசுகிறாங்களா? இந்த ஊருக்கு நல்லது தரக்கூடிய விஷயத்தை ஏதாவது பேசுகிறாங்களா? கிடையாது. அங்கங்கே அமர்ந்து கொண்டு ஃபித்னாக்கள் பேசுவது, புறம் பேசுவது, பொய் பேசுவது, இத்தகைய தேவையில்லாத விஷயங்களில் தான் ஈடுபடுறோமே தவிர, இது ஒரு வகையான சோம்பேறித்தனம். நம்முடைய மார்க்கம் சொல்கிறது, ஒரு மனிதன் ஏழையாகுவதற்கு, வறுமை சந்திப்பதற்கு சோம்பேறித்தனமும் ஒரு காரணம். ஆக இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். மனிதனை இதுவும் ஏழ்மையிலே தள்ளும். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மைக்கான இரண்டாவது காரணம் சொன்னார்கள், ஒரு பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளை சபிப்பதும் ஏழ்மைக்கான காரணங்களில் ஒன்று. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் கோபத்தில் பிள்ளைகளை சபிக்கிறாங்க. கண்டிப்பது வேறு, சாபமிடுவது வேறு. இன்னைக்கு அதிகமான தாய்மார்கள் பிள்ளைகளை சபிக்கிறாங்க. சொன்னாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிப்பதும் தம்முடைய பிள்ளைகளை திட்டுவதும் ஏழ்மைக்கான வறுமைக்கான காரணங்களில் ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே குழந்தைகள் தவறுகள் செய்கிற போது, குழந்தை பருவம் என்பது தவறு செய்கிற பருவம் தான். அந்த வயசில் குழந்தைகளுக்கு விளையாட்டுத்தனம் இருக்கும், சில சேட்டைகள் இருக்க தான் செய்யுமே தவிர, அந்த குழந்தைகளை நடத்துகிற விதம், அவர்களை கண்டிக்கிற விதம் கண்ணியமான முறைதானே தவிர மோசமான வார்த்தைகளால் திட்டுவது, இதுவும் அந்த குடும்பத்தினுடைய வறுமைக்கான ஒரு காரணம். மூன்றாவது காரணமாக ஹதீஸிலே பார்க்கிறோம், ஒரு குடும்பத்திலே வறுமை வருவதற்கான காரணங்களில் ஒன்று வீட்டை சுத்தமாக வைக்காமல் இருப்பது. வீட்டை சுத்தமாக அசிங்கமாக வைத்திருக்கிறது, வீட்டை கூட்டாமல் பெருக்காமல் வைத்திருப்பது, இதுவும் வறுமைக்கான காரணங்களில் ஒன்று. இன்னைக்கு மாற்றார்கள் செல்வ செழிப்போடு இருப்பதற்கும் முஸ்லிம்கள் ஏழைகளாக இருப்பதற்கும் இதுவும் ஒரு காரணம். இன்னைக்கு நம்மிடத்தில் சுத்தம் இல்லாமல் போயிடுச்சு. இத்தனைக்கு நம்முடைய மார்க்கம் தான் தூய்மை ஈமானில் பாதி என்று சொல்கிறது. தொழுகைக்கு முன்னால் சுத்தம் தேவைப்படுகிறது, நிறைய வணக்கங்களுக்கு முன்னால் சுத்தம் தேவைப்படுகிறது. எல்லா இஸ்லாமிய நூல்களுடைய ஆரம்ப பாடமே ஈமானுக்கு அடுத்தபடியாக சுத்தம். ஈமானுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய பாடங்களுடைய இரண்டாவது பாடம் சுத்தம். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் வீடுகளில் சுத்தம் கிடையாது. இந்த சுத்தம் இல்லாமல் இருப்பதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமை இறங்குவதற்கான ஒரு காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தூய்மையை பேணுவதன் மூலமாக அல்லாஹ்தலா வறுமையிலிருந்து பாதுகாக்கிறான். அடுத்த காரணமாக நாம் பார்க்கிற போது பெருமானார் சொன்னார்கள், வியாபாரத்திலே பொய் சொல்வது, பொய் சத்தியம் செய்வது. பொய் சொல்வதும் சரி, பொய் சத்தியம் செய்வதும் சரி, இந்த இரண்டின் காரணமாகவும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வறுமையை தருகிறான். இந்த இரண்டின் காரணமாகவும் அல்லாஹ் வறுமையை தர்றான். இப்போ ஒரு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஷம்சுதீன் காசிமி ஹஜரத் கூட பயானில் ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா. நிறைய வியாபாரிகள் பார்க்குறோம், ஒரு பொருளுக்கு ஒரு விலை சொல்லும்போது அவர் குறைச்சி கேட்பார், 15 ரூபா சொன்னால் 10 ரூபாய்க்கு கொடுங்க. இவர் என்ன சொல்கிறார், பொய் சொல்றார், நான் வாங்கினதே 10 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறேன், இது என்னங்க பொய், இது இப்படி வியாபாரத்தில் பொய் சொல்வது, பொய் சத்தியம் செய்வது. அதனால் அல்லாஹத்தலா அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அபிவிருத்தி அளித்து அல்லாஹத்தலா ஏழ்மையை தருகிறான், ஒருமை அல்லாஹத்தலா தருகிறான். இந்த தவறுகள் நம்மிடம் அதிகமாக இருக்கிறது. அதே போல் ஹதீஸிலே இந்த வறுமைக்கான காரணங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டது மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே உறங்குவது, மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே தூங்குவது. இந்த தூக்கத்தின் மூலமாகவும் அல்லாஹத்தலா ஏழ்மையை தருகிறான். அதே போல் ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்குறது. இன்னைக்கு மக்ரிப் இஷாவுக்கு இடையில நம்மில் யாரும் தூங்குவது கிடையாது, யாரும் அந்த நேரத்தில் உறங்குறது இல்லை. ஆனால் ஃபஜ்ர் தொழுதுட்டு நாம் தூங்குறோம். முஸ்னத் அஹமதுடைய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நௌமு ஸுப்ஹதி யம்னுர் ரிஸ்க், அதிகாலை தூக்கம், காலையில் ஃபஜ்ருக்கு பிறகுள்ள அந்த தூக்கம், சூரிய உதயத்திற்கு முன்னால் உள்ள அந்த தூக்கம் ரிஸ்கை தடுத்து விடுகிறது, அது வறுமையை கொண்டு வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா முஸ்லீம் ஊர்கள் எப்படி இருக்கிறது, காலையில் ஃபஜ்ரு தொழுதுட்டு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஃபஜ்ருக்கு என்னங்க ஒரு ரெண்டு ஜமாத், ரெண்டு சஃபு அல்லது ஒரு 1.5 சஃபு, ஊரே மயான அமைதியாக இருக்கிறது. ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எந்த வீட்டிலேருந்தும் குரான் சத்தம் வருவது கிடையாது, எல்லா வீட்டிலும் உறங்கக்கூடியவர்கள் தான் அதிகம். இந்த நிலை தான் இன்னைக்கு அதிகமாக பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நௌமு ஸுப்ஹதி யம்னு ரிஸ்க், இந்த காலை தூக்கம் அது ரிஸ்கை தடுத்து வறுமையை கொண்டு வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதிகமான மக்கள் ஃபஜ்ரு தொழுவது கிடையாது, சுபு என்னங்க தொழுவது கிடையாது, சூரிய உதயத்திற்கு பிறகு தான் காஃபிர்கள் எழுந்திருப்பது போல எழுந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு காஃபிர்கள் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட பல வீடுகளில் காலையில் எஞ்சிருவாங்க. பல இந்துக்கள் வீட்டில் பார்க்கலாம், காலையில் சீக்கிரம் எஞ்சி அவர்கள் என்னங்க தங்களுடைய தேவைகளை முடித்து விட்டு வீட்டுக்கு முன்னால் கோலம் போட்டு சுத்தமாக வைக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் பெண்கள் இதை செய்வது கிடையாது. ஆக நம்முடைய இந்த காலை நேர தூக்கமும் வறுமைக்கான காரணங்களில் ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல தான் வறுமை அதிகப்படுத்தக்கூடிய காரணங்களில் ஒன்று அதிகமாக இசையை கேட்பது. இசையை அதிகமாக கேட்கறதுனாலே வறுமை வரும். முன்பு இசைன்னு சொன்னால் ஒரு சினிமா பாட்டை கேட்டால் தான் இசை என்று இருந்துச்சு. சினிமா பாட்டை கேட்குறாருனா இசையை கேட்குறாரு, இசையை ரசிக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருடைய கையிலையுமே ஒரு இசைப்பெட்டியை நாம் வச்சுருக்கிறோம். அந்த இசைப்பெட்டியை நோண்டிக்கிட்டே இருக்கிறோம், செல்போன் என்னங்க வச்சுருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் வகை வகையான ரிங்டோன், வகை வகையான என்னங்க அந்த ரிங்டோனை வைத்து அந்த இசை என்னங்க அவரவருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்திற்கேற்ப நாம் வைக்கிறோம். இதுவும் ஒரு வகையான இசை. எந்த அளவிற்கு ஒரு வீட்டில் இந்த இசை முழக்கம் அதிகமாகுமோ அல்லாஹுடைய பரக்கத்து நீங்கி விடுகிறது, அங்கே கண்டிப்பாக வறுமை வரும். இன்றைய முஸ்லிம் சமூகத்தினுடைய வறுமைக்கான பிரதான காரணங்களில் ஒன்று இந்த இசையும் ஒன்று. பெண்கள் அதிகமாக டிவி பார்க்குறாங்க, டிவியில் வரக்கூடிய எந்த ஒரு நிமிடம் கூட அங்கே இசை இல்லாமல் கிடையாது. ஒரு செய்தியாக இருந்தால் கூட இடையிலே இசை வரத்தான் செய்யும். எந்த ஒன்றையும் இசையில்லாமல் அதிலே பார்க்க முடியாது. இந்த இசையும் நம்முடைய சமுதாயத்தின் வறுமைக்கான காரணங்களில் ஒன்று. அதேபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமைக்கான இன்னொரு காரணத்தையும் சொன்னார்கள். எந்த ஒரு காரியத்தையும் அளக்காமல் ஒரு நிர்ணயம் இல்லாமல் செய்வது. அன்னை ஆயிஷாவிற்கு பெருமானார் சொன்னாங்க, வீட்டில் சமைக்கும் போது அரிசி அளப்பதாக இருந்தால் அதை அளந்து போடு. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க, பிறருக்கு கொடுக்கும் போது அளக்கக்கூடாது, அங்கே தாராளமாக கொடுக்கணும். ஆனால் வீட்டில் நாம் சமைக்கிறோம்னு சொன்னால் எத்தனை பேர் இருக்கிறோம், அதை அளந்து பெருமானால் போட சொன்னாங்க. அளந்து போட்டால் பரக்கத். அளக்காமல் ஏதோ சும்மா குத்து மதிப்பாக போடுறது, எனக்கு வீண் வரையும் செய்கிற நோக்கத்தில் ஒரு குத்து மதிப்பாக போடுறது, இதனாலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமை வரும், அந்த வீட்டில் ஏழ்மை வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. வறுமைக்கான இன்னொரு பெரிய காரணம், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை பிடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் அது, வீண் விரயம். இந்த வீண் விரயமும் வறுமைக்கான பெரிய காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு சிக்கனத்தை கடைபிடிச்சாங்க. இரவுல பெருமானார் படுக்கைக்கு வருவாங்க, படுக்கைக்கு முன்னால் சொல்லுவாங்க விளக்கு அணைச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராத்திரி நேரத்தில் இந்த விளக்கு எரிவது தேவை கிடையாது, அது கூட ஒரு வீண் விரயம், அதை அணைக்கும்படி பெருமானார் சொல்லுவாங்க. பொது செய்வதற்கான தண்ணீர், அந்த தண்ணியை கூட பெருமானார் எவ்வளவு ஒழு செய்வாங்க. ஹதீஸில் வருது, யத்தவல்லாஹு பில் முத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்வதற்காக பயன்படுத்திய தண்ணீருடைய அளவு ரெண்டு கைகளையும் சேர்த்து எவ்வளவு தண்ணீர் எடுக்க முடியுமோ இந்த ரெண்டு கையளவு தண்ணீரில் தான் பெருமானார் ஒழு செஞ்சாங்க. அவர்கள் ஒழுவுக்கு பயன்படுத்திய தண்ணீர் எவ்வளவு தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்கு பயன்படுத்திய தண்ணீர் ஒரு 4 லிட்டர் தண்ணீர். சிக்கனத்தை பெருமானார் கடைபிடிச்சாங்க. இந்த சிக்கனம் இல்லாமல் ஆடம்பரமும் வீண் விரயமும் இதுவும் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வறுமை நிலவுவதற்கான, வறுமை அதிகமாகி போனதற்கான பல்வேறு காரணங்கள். இப்படி ஹதீஸில் நிறைய காரணங்கள் பெருமானார் சொன்னாங்க. இந்தந்த தவறுகளால் வறுமை வரும் என்பதாக சொன்னாங்க. இவற்றில் பெரும்பாலான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் வறுமை நீங்குவதற்கு என்ன செய்வது, அது ஒரு நீண்ட பட்டியல். வறுமை நீங்கணும்னு சொன்னால் முதல்ல என்னங்க, நல்ல சதகாக்கள் செய்யணும், உதவிகள் நிறைய செய்யணும். வறுமை வராமல் இருக்கணும்னு சொன்னால் சதகா செய்கிறது, உதவிகள் செய்கிறது, உறவினர்களை அரவணைப்பது, இந்த காரியங்கள் மூலமாக அல்லாஹத்தலா ஒருமை ஒருவரை விட்டும் வறுமையை பாதுகாக்கிறான். ஆக இப்படி வறுமை வருவதற்கான அந்த காரணங்களை தெரிந்து அந்த தவறுகளை செய்யாமல் இருப்பது நம்முடைய கடமை. இனி இந்த வறுமை ஒழிப்பதற்கு வறுமை சம்பந்தமாக நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறது பாருங்கள். முதலாவது விஷயம், இஸ்லாம் நம்முடைய மார்க்கம் ஏழை எளிய மக்களை நெருங்கி அவர்களோடு அன்பு பாராட்டும்படி சொல்கிறது. ஏழைகளை ஒதுக்கக்கூடாது. ஹரத் அப்துல்லாஹி இப்னு சாமித் என்கிற சஹாபி சொல்கிறாங்க, நான் பெருமானாரை முதன் முதலாக சந்தித்த போது பெருமானார் எனக்கு சில அறிவுரைகள் செய்தார்கள். அவர்களுடைய முதல் சந்திப்பிலே சில அறிவுரைகள் செஞ்சாங்க. அதில் பெருமானார் எனக்கு சொன்ன முதல் விஷயம், அமரனி பிஹுப்பில் மசாகீன் ஒதுனுவிஹிம், ஏழைகளோடு நெருக்கமாக இருங்கள், ஏழை எளிய மக்களோடு நெருக்கமாக இருங்கள், அவர்களை விரும்புங்கள், அவர்கள் மீது அன்பு கொள்ளுங்கள் என்று பெருமானார் எனக்கு சொன்னாங்க. எனவே முதல்ல ஏழைகளை நேசிக்கணும், ஏழைகள் மீது அன்பு காட்டணும். இன்னைக்கு என்னங்க, ஏழைகள் ஒதுக்கப்படுவது, ஏழைகள் விரட்டப்படுவது, ஏழைகள் மீது ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு நடத்தையை நாம் நம்முடைய சமூகத்திலே அதிகமாக பார்க்குறோம். பணத்தை வைத்து தான் இன்றைக்கி நாம் ஆளை மதிப்பிடுறோம். பணம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் மதிப்பு. ஒரு விருந்துக்கு சென்றாலும் ஒரு பணக்காரனுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு சாதாரண ஏழைக்கு கிடைப்பது கிடையாது. அங்கே கூட உடுத்திருக்கிற ஆடை, உடுத்திருக்கிற அந்த தோற்றத்திற்கு தான் மதிப்பு. இமாம் ரூமி ஒரு விருந்துக்கு போனாங்க, யாருமே மதிக்கலை. இப்போ பார்த்தாங்க, ஏன் மதிக்கலைன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய மற்றவங்களெல்லாம் ரொம்ப பிரமாண்டமான ஆடைகளில் வந்திருந்தாங்க, அவங்க எளிமையான ஆடையில் வந்திருந்தாங்க. அப்போ இந்த ஆடைக்கு தான் மதிப்பே தவிர மனிதனுக்கு மதிப்பு இல்லை. இப்போ என்ன செஞ்சாங்க, நல்ல ஆடையை உடுத்திட்டு வந்தாங்க. வந்தால் பலத்த வரவேற்பு, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அப்போ வந்து உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டவங்க சாப்பாடை எடுத்து அந்த ஆடையினுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் கேட்டாங்க, சாப்பிடாமல் என்ன பாக்கெட்டில் போடுறீங்க, எனக்கு மதிப்பு இல்லை, இந்த ஆடைக்கு தான் மதிப்பு. எனக்கு இந்த சாப்பாடு கிடையாது, இந்த ஆடைக்கு தான் இந்த சாப்பாடு, இப்போ நான் சாப்பிட தேவையில்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாமும் ஏழை எளிய மக்களை ஒதுக்கி அவர்களை விரட்டுகிறோம், அவர்களை நாம் வெறுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஏழைகளை நேசிக்க சொன்னாங்க. தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் செய்த கடைசி வசியத் அன்னை ஆயிஷாவை சொன்னாங்க, ஆயிஷாவே நீ ஏழைகளோடு இரு என்று சொன்னாங்க. ஏழைகளோடு இருக்கும்படி பெருமானார் சொன்னாங்க. பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டாங்க, மறுமையிலே உங்களை நாங்கள் எங்கு தேடுவது? பெருமானார் சொன்னாங்க, ஏழைகளோடு என்னை தேடுங்கள். மறுமையிலே உங்களை எங்கு தேடுவது என்று கேட்டபோது, ஏழைகளோடு என்னை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே ஏழ்மை சம்பந்தமாக, ஏழைகள் சம்பந்தமாக முதல்ல நம்முடைய மார்க்கம் கற்றுத்தருவது அந்த ஏழைகளை நாம் வெறுக்காமல் இருப்பது, ஏழைகளை நேசிப்பது. இரண்டாவது, ஏழ்மையை குறித்த, வறுமையை குறித்த விழிப்புணர்வு சமுதாயத்தில் ஏற்படுத்தணும். வறுமையினுடைய பாதிப்புகள் என்ன, வறுமையினால் என்னென்ன ஏற்படும், இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த ஆரம்பத்தில் செய்த முதல் பிரசங்கமே, ஏழைகளுக்கு உணவளியுங்கள். வறுமையை தான் பெருமானார் எச்சரிக்கை செஞ்சாங்க. வறுமையினுடைய ஆபத்துகளை பெருமானார் உணர்த்தினாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் வறுமையின் காரணமாக, பண கஷ்டத்தின் காரணமாக விபச்சாரம் செய்தால், அந்த விபச்சாரத்தினுடைய பாவத்தில் அந்த சமுதாயத்தில் உள்ள பணக்காரர்களுக்கும் பங்கு உண்டு. ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் வறுமையினால் விபச்சாரம் செய்கிறார், அவள் வந்து அதை வந்து தொழிலாக ஆக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, அவளும் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார், கௌரவமாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனால் வறுமை, பண கஷ்டம், இந்த கஷ்டத்தினால் ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அவளுடைய அந்த பாவத்தில் அந்த சமூகத்தில் உள்ள பணக்காரர்களுக்கும் பங்கு உண்டுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வறுமையினால் விபச்சாரம் செய்பவர்களும் உண்டு, வறுமையினால் ஓடி போகக்கூடியவர்களும் உண்டு, வறுமையினால் மதம் மாறக்கூடிய பெண்களும் உண்டு. இது மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்முடைய பெண்கள் சீர்கட்டு போவதற்கு பல காரணங்கள் சொல்லலாம். அதில் ஒரு காரணம் இந்த வறுமையும் ஒரு காரணம், இந்த பண கஷ்டமும் ஒரு காரணம். எனவே இந்த காரணத்தை சமுதாயத்தில் உள்ள அந்த தனவந்தர்கள், செல்வந்தர்கள் இதை கண்டுபிடித்து நீக்க முற்படாவிட்டால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அந்த தவறுகளுக்கும் அந்த பாவங்களுக்கும் இவர்களும் பொறுப்பேற்க வேண்டும். எனவே வறுமையை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. இரண்டாவது, வறுமை சம்பந்தமாக மார்க்கம் காட்டியிருக்கிற, நமக்கு சொல்லித்தந்திருக்கிற அடுத்த வழிமுறை, ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகாட்டணும். ஏழை எளிய மக்கள் அவங்க எப்படி முன்னேறது, அவங்க எப்படி பணம் சம்பாதிப்பது, அதற்கான வழிகாட்டுவதும் நம்முடைய கடமை. ஹதீஸில் வருகிறது, அபூதாவுதிலே ஒரு சஹாபி பெருமானாரிடத்திலே வருவார்கள். ஒரு ஏழை சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் மிகவும் வறுமையிலே கஷ்டப்படுகிறேன், வறுமையிலே நான் வாடுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உனக்கு நான் உதவி செய்து விடலாம், ஒரு நிமிடத்தில் நீ கேட்டதை கொடுத்து விடலாம், ஆனால் உங்களிடம் பிறரிடம் யாசிக்காதே, பிறரிடம் கேட்டு பழகாதே, உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பெருமானார் கேட்டான். அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லதா, வீட்டில் ஒரு விரிப்பு இருக்கிறது, அந்த விரிப்பு தான் ஆடை, அந்த விரிப்பு தான் இரவிலே படுப்பதற்கு விரித்துக்கொள்வதும் அதுதான், இது அல்லாமல் ஒரு குவளை இருக்கிறது, ஒரு விரிப்பும் குவளையும் தான் வீட்டில் இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். உடனே பெருமானார் சொன்னாங்க, அந்த ரெண்டையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி விரிப்பையும் குவளையும் எடுத்துட்டு வர்றாங்க. வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டாங்க, இந்த விரிப்பையும் குவளையையும் என்னிடத்திலிருந்து யார் விலைக்கு வாங்குறது அப்படின்னு கேட்டாங்க. ஏலத்துக்கு விடுறாங்க. ஒரு சஹாபி சொன்னாங்க, யார சொல்லதான், நான் ஒரு திரகத்துக்கு வாங்குறேன் அப்படின்னாங்க. இல்லை, இன்னும் அதிகமாக விலை கொடுத்து யார் வாங்குறது? இன்னொரு சஹாபி சொன்னாங்க, நான் ரெண்டு திரகத்திற்கு வாங்குகிறேன். இப்போ ரெண்டு திரகத்திற்கு அந்த குவளையும் விரிப்பையும் விற்றாங்க. வித்துட்டு அந்த சஹாபி, அந்த ஏழை சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, இதில் ஒரு திரகத்திற்கு உன் குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருள்களை வாங்கிக்கொள், இன்னொரு திரகத்திற்கு ஒரு கோடாரி வாங்கி விறகு வெட்டி அதை கொண்டு சம்பாதித்துக்கொள், 15 நாட்களுக்கு என் கண்ணில் நீ படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சஹாபி ஒரு திரகத்துக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கினாங்க, இன்னொரு திரகத்திற்கு ஒரு கோடாரி வாங்கினாங்க, 15 நாள் விறகு வெட்டி சம்பாதிச்சாங்க, 15வது நாள் பெருமானாரை வந்து சந்தித்தாங்க, யார சொல்லதா, இப்போது என்னிடம் 15 திரகம் இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், இது சிறந்ததா அல்லது மக்களிடம் யாசிப்பது சிறந்ததா, இது சிறந்ததா அல்லது மக்களிடம் யாசிப்பது சிறந்ததா. இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஏழை சஹாபிக்கு எப்படி சம்பாதிக்க வேண்டும் அதற்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. அதே போல வறுமையில் இருக்கிற மக்களுக்கு, ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு செல்வம் சம்பாதிப்பதற்கான ஆலோசனைகள், அவர்கள் முன்னேறுவதற்கான வழியை காட்டுவதும் தனவந்தர்கள் செல்வந்தர்களுடைய பொறுப்புகளிலே அதுவும் ஒன்று. அவங்களுக்கு நல்ல வழியை சொல்லணும், அவங்களும் பொருளாதாரத்தில் முன்னேறணும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ இந்த நிலையை அவர்களும் அடைய வேண்டும் என்கிற அந்த ஆர்வமும் அந்த வழிகாட்டுதலும் பணக்காரத்தில் பணக்காரர்களிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய மார்க்கம், இந்த ஏழ்மை ஒழிப்பதற்காக உன்னதமான ஜக்காத்துங்கிற ஒரு அற்புதமான கடமை. நமக்கு ஜக்காத்தினாலே ரமதான் மாதம் மட்டும்தான் ஞாபகத்தில் வரும். இது ரமதானில் பேச வேண்டிய பேச்சு அஜித் இப்போ பேசுகிறாங்களே, ரமதானுக்கும் ஜக்காத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. ரமதான் மாதத்திற்கும் ஜக்காத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பெருமானாருடைய காலத்தில் எங்கேயாவது ரமதான் மாதத்தில் ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறதா? ரமதான் மாதத்தில் ஜக்காத்து கொடுங்கள் என்றோ அல்லது பெருமானாருடைய காலத்தில் அப்படி நடைமுறை இருந்தது என்றோ எந்த ஹதீஸும் கிடையாது. ஜக்காத் என்பது ஒவ்வொருவருக்கும் அவர் முதன் முதலாக எப்போது செல்வந்தர் ஆனாரோ, எப்போது பணக்காரராக ஆனாரோ அந்த மாதம் தான் அவருடைய ஜக்காத்துடைய மாதமே தவிர ரமதான் மாதத்துக்கும் ஜக்காத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. எனவே ரமதானில் மட்டும்தான் மனிதர்களுக்கு பசி, ரமதானில் மட்டும்தான் மனிதர்களுக்கு தேவை என்பது கிடையாது. எனவே இந்த வறுமை ஒழிப்பதற்கு நம்முடைய மார்க்கம் ஜக்காத் என்கிற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு காலத்தில் என்னங்க வறுமை விரட்டி அடிக்கப்பட்டது, வறுமை ஒழிக்கப்பட்டது. ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்கள் யமன் நாட்டில் ஆளுநராக கவர்னராக இருந்தாங்க. யமன் நாட்டினுடைய ஜக்காத்தை எல்லாம் வசூலித்தாங்க, வசூலித்து மதீனாவுக்கு கொடுத்து அனுப்பினாங்க. மதீனாவில் ஹஜரத் உமர் ஆட்சி. இப்போ மதீனாவுக்கு அந்த பொருள்கள் வந்த உடனே உமர் ரழியல்லாஹு அவர்கள் அந்த ஜக்காத்துடைய பொருளை பூரா திரும்ப யமனுக்கே அனுப்பிட்டாங்க. சொன்னாங்க, அங்குள்ள ஜக்காத்தை ஏன் இங்கே கொடுத்து அனுப்புறீங்க, உங்கள் பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. முஆத் சொன்னாங்க, இங்கே வாங்குறதுக்கு யாருமே கிடையாது, இங்கே தேவையுள்ள மக்கள் யாருமே கிடையாது, எனவே தான் நான் மதீனாவுக்கு அனுப்பினேன்னு சொன்னாங்க. இப்படி இந்த ஜக்காத்தை கொண்டு நம்முடைய மார்க்கம் இந்த வறுமையை ஒரு காலத்தில் ஒழித்தது. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நாம் இந்த அற்புதமான ஒரு ஜக்காத்துடைய அமைப்பை முறையாக செய்யாமல் முறையாக கொடுக்காமல் இன்றைக்கு வறுமை ஏழ்மை நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் இந்த வறுமையை ஒழிப்பதற்கு மார்க்கம் நிறைய உபரியான சதகாக்கள், உபரியான தர்மங்கள், ஜக்காத்துடைய கடமைக்கு மேலாக எல்லா சந்தர்ப்பத்திலும் தர்மங்கள் கொடுத்தும் அதன் மூலமாகவும் ஏழ்மையை ஒழிப்பது. அதே போல் கடன், அழகிய கடன், வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. இன்றைக்கி நம்மள்ட்ட என்னங்க, இந்த வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கறதுங்கிறது நடைமுறையில் சாத்தியமே இல்லாமல் ஆகிப்போச்சு. எல்லாம் முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறோம், ஆனால் இந்த ஊரில் கூட வட்டி இல்லாமல் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு கடன் கொடுத்து யார் உதவுகிறாரோ, கடன் கொடுத்து யார் உதவுகிறாரோ நாளை மறுமையிலே அந்த மனிதருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் பரிந்துரை செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு வழியாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் கொடுக்க சொன்னாங்க. தர்மத்தை விட கடன் கொடுப்பவருக்கு இருமடங்கு நன்மை என்று பெருமானார் சொன்னாங்க. நாம் இவ்வளவு செல்வந்தர்கள் தனவந்தர்கள் நிறைந்திருக்கிற ஒரு ஊர் இது, ஆனால் இங்கே வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பதற்கான ஒரு பைத்துல் மாலுடைய அமைப்பு கிடையாது. இன்றைக்கி உலக பொருளாதாரமே வட்டியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போய்கொண்டிருக்கிறது. ஜீரோ வட்டி என்கிற அடிப்படையில் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையை உலக வங்கிகள் எல்லாம் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் வட்டிக்கு எதிராக போராடுகிற, வட்டிக்கு எதிராக போர் தொடுக்கிற இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நம் சகோதரர்கள் தன்னுடைய சொந்த ஒரு முஸ்லிமான சகோதரனுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க தயார் கிடையாது. இவ்வளவு மோசமான வியாதிகளும் கடுமையான வியாதிகளையும் பார்க்கிற இந்த நேரத்திலும் கூட ஒரு இரக்க சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் கிடையாது. ஒரு சகோதரனுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுப்போம், ஒரு உதவி செய்யுங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு கிடையாது. எனவே நம்முடைய ஊரில் என்னங்க, ஒரு வட்டி இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய அந்த ஒரு வட்டி இல்லா கடன், அழகிய கடன் என்று சொல்லப்படுகிற அந்த முறையும் நடைமுறைக்கு வர வேண்டும். இதையும் நம்முடைய மார்க்கம் வறுமை ஒழிப்பதற்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். அதே போல தான் நம்முடைய மார்க்கம் வறுமை ஒழிப்பதற்காக வக்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தரமான ஒரு சதகா. இன்னைக்கு வக்ஃபுங்கிறது நம்முடைய சமுதாயத்தில் அறவே இல்லாமல் போய்விட்ட ஒன்று. இதை குறித்தும் நான் தனியாகவே ஒரு ஜும்மாவிலே பேசியிருக்கிறேன். ஆரம்பகால முஸ்லிம்கள் நிறைய இடங்களை பள்ளிவாசலுக்காக வக்ஃபு செய்தார்கள், மதரசாக்களுக்காக வக்ஃபு செய்தார்கள், கபரஸ்தான்களுக்காக வக்ஃபு செய்தார்கள். இந்த வக்ஃப் என்பது ஒரு சதகா ஜாரியா, ஒரு மனிதனுக்கு இறந்த பிறகும் நிலையாக தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தர்மம் இது. ஆனால் இன்னைக்கு வக்ஃபு நம்மிடத்தில் என்னங்க அறவே இல்லாமல் போய்விட்டது. எனவே சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள், அனாதைகள், சிறைச்சாலையில் வாடுகிற அந்த கைதிகள், இவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு வக்ஃப் என்னங்க தேவை. ஆரம்பத்தில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக முஸ்லீம்கள் வக்ஃபு வச்சுருந்தாங்க. அனாதை பெண்களுக்கு ஒரு தனி வக்ஃபு, அனாதை குழந்தைகளுக்கு தனி வக்ஃபு, விதவை பெண்களுக்கு தனி வக்ஃபு, சிறை கைதிகளை மீட்பதற்கு ஒரு தனி வக்ஃபு சொத்து, ஒவ்வொன்றுக்காக தனித்தனி வக்ஃபுகள் ஆரம்பகால முஸ்லீம்கள் வச்சுருந்தாங்க. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முஸ்லீம் கைதிகளை சிறையிலிருந்து விடுவிப்பது முஸ்லீம்களுடைய கடமை, அதை செய்ய தவறினால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பாவிகளாயிடுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இந்தியா முழுக்க பார்த்தோன்னு சொன்னால் இந்தியாவினுடைய சிறைச்சாலைகளில் எத்தனை அப்பாவி முஸ்லீம்கள் சிறை கைதிகளாக இருக்கிறாங்க, அதில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மிக மிக குறைவு தான், அப்பாவி இளைஞர்கள் தான் அதிகம். சச்சார் கமிஷனுடைய அறிக்கை சொன்னது போல இந்தியாவில் முஸ்லீம்கள் எல்லா துறையிலும் பின்தங்கி இருக்கிறார்கள். அவங்க முன்னேறி இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு துறை தான், அது சிறைத்துறை. சிறைச்சாலையில் மட்டும்தான் முஸ்லீம்கள் தங்களுடைய சதவீதத்தை விட அதிகமாக இருக்கிறாங்க. இவர்கள் அதிகமானவர்கள் அப்பாவிகள். இந்த அப்பாவி இளைஞர்களை வெளியேற்றுவதற்கு நாம் என்றைக்காவது முயற்சித்தோமா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த பொருளாதாரத்தையும் இந்த சிறை கைதிகளை விடுவிப்பதற்கு நாம் முயற்சித்தது கிடையாது. அதே போல் இன்னைக்கு விதவைகளும் அதிகமாகறாங்க, இளம் விதவைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விதவிக்காக உதவி செய்பவன், ஒரு விதவியினுடைய வாழ்க்கைக்காக போராடுபவனும் நானும் மறுமையிலே இப்படி இருப்போம் என்று தன்னுடைய இரண்டு விரல்களை காட்டினாங்க. ஏன்னா அண்மை காலங்களாக சிறிய வயதில் நிறைய பேர் ஒஃபாத் ஆகிறாங்க, இளம் வயதில் நிறைய பேர் ஒஃபாத் ஆகிறாங்க. இப்படி ஒஃபாத் ஆகிறதுனால இளம் விதவைகளும் அதிகமாகறாங்க. இந்த இளம் விதவைக்கு சமுதாயம் வைத்திருக்கிற தீர்வு என்ன? ஒன்று, காலமெல்லாம் நிக்காக இல்லாமல் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை முடிப்பது, இதனால் சில விபரீதங்கள் தகாத தவறுகள் நடக்க வாய்ப்புண்டு. அல்லது ஒரு பெண் விதவி ஆயிட்டான்னு சொன்னால் அடுத்து அவளுக்கு மறு திருமணம் என்றாலே ஒரு 60-70 வயசு கிழவனுக்கு அவளை நிக்காக செஞ்சு வைக்கிறது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. எனவே விதவைகளுக்கான ஒரு மறுவாழ்வு, அந்த விதவைகளுக்கான அடுத்த எதிர்காலத்திற்கான ஒரு வாழ்வுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்குவதும் சமுதாயத்தினுடைய ஒரு கடமை. அந்த பெண்கள் வழிதவறி போனாலோ, அந்த பெண்கள் வாழ்க்கை இழந்தாலோ இதற்காக பதில் சொல்வதும் நம்முடைய சமுதாயத்தின் மீதான ஒரு முக்கிய பொறுப்பு. இப்படி இஸ்லாம் இந்த ஏழ்மையை ஒழிப்பதற்கான பல்வேறு வழிகளை நம்முடைய ஷரியத்து சொல்லி தந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு இந்த திட்டங்களை எல்லாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் அறவே நம்முடைய சமுதாயத்தில் வறுமை ஏழ்மை நிச்சயமாக இருக்காது. ஆனால் முஸ்லீம் சமூகத்திலே ஒரு பக்கம் ஏராளமாக செல்வங்கள் குவிந்திருந்த போதும் இன்னொரு பக்கத்தில் முஸ்லீம்களில் தான் அதிகமாக ஏழைகளும் இருக்கிறாங்க. எத்தனையோ இளைஞர்கள் படிக்க வசதி இல்லை, காரணம் குடும்ப சூழல் தான். ஆக பல்வேறு சிரமங்கள் இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னால் நாம் இந்த நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்களை எல்லாம் விட்டுட்டோம். அதனால் ஒரு முஸ்லீமுடைய பார்வை வெறும் இபாதத்துகள், வெறும் சில என்னங்க வெளிப்படையான சம்பிரதாயங்கள் இத்தோடு நின்று விடாமல் இதற்கு அப்பால் ஒரு தூர நோக்கு பார்வை வரணும். நம்முடைய ஊரில் ஏழைகள் இருக்கக்கூடாது, ஏழ்மையினால் யாரும் சிரமப்படக்கூடாது என்கிற ஒரு உயர்ந்த பார்வை வர வேண்டும். அல்லாஹ் நம்முடைய மக்களுக்கு எவ்வளவோ செல்வத்தை தந்தும் கூட ஒரு பைத்துல் மாலுடைய நிர்வாகம் இல்லை. முஸ்லீம்கள் ஆரம்ப காலத்தில் எல்லா இடங்களிலும் பைத்துல் மால் வச்சுருந்தாங்க. அந்த பைத்துல் மாலுங்கிறது முஸ்லீம்களுக்கான பெரிய பாதுகாப்பு. எனக்கு இன்சூரன்ஸ் மூலமாக கிடைக்கிற இந்த பாதுகாப்பை விட முஸ்லீம்களுக்கு பைத்துல் மால் என்பது ஒரு உத்தரவாதம் அது. ஆனால் இன்னைக்கு எங்கேயுமே அந்த பைத்துல் மாலுடைய அமைப்பு கிடையாது. இருந்தாலும் ரொம்ப சொற்ப அளவில் சிறிய அளவில் தான் வைத்து கொண்டிருக்கிறோம். எனவே இங்கே அத்தகைய ஒரு பைத்துல் மாலுடைய அமைப்பை உருவாக்கி கஷ்டப்படுகிற ஏழை எளிய மக்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணம் நமக்கு உருவாக வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் தஆலா வறுமை ஒழிப்பதற்கு எல்லா வகையிலும் பாடுபடக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கியல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இளம் சிறுவர்கள் குழந்தைகள் அவர்களுடைய மக்தப் பாடத்திட்டங்கள் தமிழகத்திலே பல்வேறு பல்லாண்டு காலமாக நடந்து கொண்டு வருகிறது. நம்முடைய பள்ளிகளிலும் இமாம்கள் மூலமாக இந்த மக்தபுடைய பாடத்திட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் மும்பையிலே ஆரம்பிக்கப்பட்ட அன்வாரு சுஃபா என்கிற ஒரு மக்தப் மதரசாவினுடைய பாடத்திட்டம் மிக அற்புதமான ஒரு அமைப்பிலே உருவாக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். இந்தியா முழுவதுமே அதனால் பல மக்தபுகள் உருவாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த மக்தபிலிருந்து சிறந்த மார்க்க அறிவை பெற்று ஒழுக்க சீலர்களாக அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த ஒரு பள்ளியையும் போய் நிர்பந்திப்பதில்லை, இந்த பாடத்தை நீங்கள் ஆரம்பிங்க என்று யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. இன்று நம்முடைய ஊரில் வந்து அந்த அன்வாரு சுஃபாவுடைய அமைப்பில் ஒரு சில பள்ளிகளில் மக்தபுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, சில தனியாகவும் சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பாடத்திட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த அன்வாரு சுஃபா முக்த பாடத்திட்டத்தில் பிள்ளைகளுடைய அந்த மார்க்க கல்வியில் விசேஷ கவனம் செலுத்துவது. அதில் முதன்மையாக என்னென்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம். பார்க்குறோம். நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பும்போது அந்த குழந்தைகளை காலையில் எவ்வளோ சுத்தம் செய்து நல்லா அவங்களுடைய தலைக்கு எண்ணெய் பூசி தலை சீவி நல்ல ட்ரெஸ் நாங்கள் யூனிஃபார்மோடு அனுப்பி வைக்கிறோம். ஆனால் மக்தப் மர்சாவுக்கு வரக்கூடிய குழந்தைகள் தூங்கு மூஞ்சிகளாகத்தான் வருது. நம்ம மார்க்கத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு மோசமான இடத்த நாம் கொடுத்து வச்சுருக்கிறோம். உலகத்தினுடைய கல்விக்கு அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம், ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு குரானை படிக்கிறதுக்கு இவ்வளோ மோசமான ஒரு ஸ்தானம். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாவுடைய தாயார் இமாம் மாலிக் அவர்களை ஆரம்ப குர்ஆனுடைய பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக அனுப்புகிற போது இமாம் மாலிக் அவர்களுக்கு தலப்பா கட்டி அனுப்புவாங்களாம். ஏன்னா நீ குர்ஆனை படிக்க செல்கிறாய், குர்ஆனை படிக்க செல்கிற போது என்ன கம்பீரம் இருக்க வேண்டுமோ அந்த கம்பீரம் வேண்டுமென்று தலப்பா கட்டி அனுப்பி வைப்பாங்களாம். பின்னாளில் இமாம் மாலிக் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் ஹதீஸில் இவ்வளோ பெரிய அறிஞராக மார்க்கத்தில் இவ்வளோ பெரிய அறிஞராக விளங்க என்ன காரணம்? இமாம் மாலிக் சொன்னாங்க, என்னுடைய தாய் இந்த கல்விக்கு கொடுத்த மரியாதை, என்னுடைய தாய் இந்த கல்விக்கு கொடுத்த மகத்துவம். ஆக நாம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும்போது அவ்வளோ மரியாதையோடு அனுப்பி வைக்கிறோம், ஆனால் மதரசாக்களுக்கு தூங்கு மூஞ்சிகளாக என்னங்க ஒரு பள்ளிக்கூட துலக்காமல் அந்த அலங்கூலமாகத்தான் அனுப்பி வைக்கிறோம். இது நம்ம மார்க்கத்தை எவ்வளவு இரண்டாம் தரத்தில் வச்சுருக்கிறோம். ஆக இந்த பாடத்திட்டத்தில் காலையில் குழந்தைகளை என்னங்க நல்ல அழகான முறையில் எப்படி ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்மோடு தயார் செய்து அனுப்பி வைக்கிறோமோ அத்தகைய முறையிலே அனுப்புவது இந்த பாடத்திட்டத்தினுடைய ஒரு சிறப்பம்சம். இரண்டாவது, இந்த பாடத்திட்டத்தில் பிள்ளைகள் மாதாந்திர ஃபீஸ் கட்டுவது கட்டாயம். இந்த ஃபீஸுடைய நோக்கம் என்னென்னா ஒரு 100 ரூபா தான், அதிகபட்சம் ஒன்றும் கிடையாது. இந்த ஃபீஸுடைய நோக்கம் உலகக்கல்விக்காக ஒரு வருடத்திற்கு 10,000, 15,000, 20,000 வரைக்கும் நம்ம கட்டோம். அது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பாரமாக தெரிவது கிடையாது. கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கியாவது இங்கிலீஷ் மீடியத்தில் தன்னுடைய பிள்ளைகள் படிக்கணும் என்பதை இன்றைய தாய்மார்கள் பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் மார்க்க கல்விக்கு எந்த பைசாவும் இல்லாதனால தான் அதுக்கு மரியாதை இல்லாமல் ஆகிப்போச்சு. இந்த 100 ரூபா வாங்கிறது வருமானத்திற்காக அல்ல, பெற்றோருக்கு ஒரு பொறுப்புணர்வு வேண்டும். உலகத்துக்காக இவ்வளவு செலவு செய்கிறோம், தீனுக்காக ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பொறுப்புணர்வு வேண்டும் என்பதற்காக இந்த பாடத்திட்டத்தில் பிள்ளைகளிடம் மாதம் மாதம் 100 ரூபாய் வசூலிக்கப்படுகிற ஒரு நிலை உருவாக்கப்படுகிறது. மூன்றாவது, இந்த அன்வார் சுஃபாவுடைய பாடத்திட்டத்தில் வெறும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதோடு நிறுத்தப்படுவது கிடையாது. வெறும் குர்ஆனை மட்டும் கற்று அந்த குழந்தைகள் என்ன தெரிய போகிறது? குர்ஆன் ஓது தெரிஞ்சிட்டா என்ன தெரிய போகுது? எத்தனையோ வழி தவறக்கூடியவர்களுக்கு குர்ஆன் தெரிந்திருக்கிறது. குர்ஆன் ஓது தெரிந்த எத்தனையோ பேர் வழி தெரிகிறாங்க. காரணம், மார்க்கம் தெரிவது கிடையாது. அடிப்படையிலிருந்து மார்க்க கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுவது கிடையாது. இஸ்லாம்னா என்ன, இஸ்லாமிய கொள்கைகள் என்ன, எது சுன்னத்து, எது பிதாத்து, எது வழிகேடு, எது ஷிர்க்கு, எது குஃபுருன்னு தெரிகிறது கிடையாது. எனவே இந்த அடிப்படை பாடத்தை நாம் சிறுபிராயத்திலிருந்து கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் வெறும் குர்ஆனை மட்டும் ஓதி அந்த குழந்தைகள் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே அடிப்படையான மார்க்க கோட்பாடுகள், ஷரியத்தினுடைய சட்டங்கள், ஒழுக்கங்களும் கற்றுத்தரப்பட வேண்டும். இதுவும் இந்த பாடத்திட்டத்தில் அந்த கொள்கை விளக்கங்களும் சட்ட விளக்கங்களும் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தேவையான வகுப்பு வாரியாக புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு அதுவும் என்னங்க இங்கே போதிக்கப்படுகிறது. அதே போல் அந்த குழந்தைகள் வீட்டில் தொழுதாங்களா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் வரணும். நீங்கள் இந்த குழந்தை தொழுதுச்சுன்னு சொல்லி இப்போ அதில் அந்த பாடத்தை ஆரம்பித்தவர்கள் பல இடங்களில் இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. இந்த பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் தன்னுடைய தாயிடத்தில் ஒரு 5-6 நாளாக கையெழுத்து வாங்கிட்டே வரல. அதாவது தொழுது, என்னுடைய மகன் தொழுதான் என்று தாயிட்ட என்னங்க கையெழுத்து வாங்கிட்டு வரல. அப்போ உஸ்தாத், நடத்தக்கூடிய உஸ்தாத் ரொம்ப கண்டிப்பாக சொன்னார், நீ எப்படியாவது கையெழுத்து வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லி. அந்த பையன் தன்னுடைய தாயிட்ட போய் சொன்னால், நீங்கள் கையெழுத்து போட மாட்டிருக்கீங்க, ஆனால் என்னுடைய உஸ்தாத் அடிக்கிறாங்க. இப்போ அந்த தாய் சொன்னாங்க, நான் எப்படிப்பா கையெழுத்து போடுறது, நானே தொழுவுறது கிடையாது, நானே தொழுவுறது, நான் எப்படி கையெழுத்து போடுறது? இப்போ அந்த பையன் சொன்னால், இதுக்கு நல்ல வழி என்ன, இனிமேல் நீங்களும் தொழ ஆரம்பிச்சிருங்க, நீங்களும் தொழ ஆரம்பிச்சிருங்க, தொழுது எனக்கு கையெழுத்து போடுங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த தாய் தொழ ஆரம்பித்ததாக பார்க்குறோம். இப்படி பல மாற்றங்கள் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இந்த பாடத்திட்டத்தில் படித்த அந்த குழந்தைகள்கிட்ட போய் நாளைக்கு எதிர்காலத்திலே நீ என்னவாக போகிறாய் என்று கேட்டால் இன்றைக்கி பலருக்கும் பல லட்சியங்கள். சிலர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, சிலர் டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குழந்தைகள் என்ன சொல்கிறது, நான் ஒரு சிறந்த ஆலிம் ஆகணும், சிறந்த ஹாஃபிஸ் ஆகணும். ஏன்னா இந்த பாடத்திட்டத்தினுடைய அமைப்பே மார்க்கத்தினுடைய அடிப்படையையும் ஷரியத்து மீதான பிரியத்தையும் புகட்டுகிற அடிப்படையில் உருவாக்கப்படுது. நம்முடைய ஊரில் பல முயற்சிகள் நடந்தும் கூட எங்கேயுமே ஒரு விரிவாக இன்னும் துவங்கப்படலை. சில பள்ளிகளில் மஸ்ஜித் அபூபக்கர், மஸ்ஜித் முஹம்மதியா, நம்முடைய உசூத்தின் ஹசனா சார்பாக ஒரு இடத்துல தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடங்களில் மட்டும்தான் இது நடக்கதே தவிர இன்னும் விரிவாக இங்கேயும் நடக்கலை. அதனால் இன்ஷால்லாம் நம்ம எல்லா பள்ளியும் போய் கட்டாயப்படுத்தினா அங்குள்ள இமாம்களுக்கு சங்கடம் ஏற்படலாம், நிர்வாகிகளுக்கு சங்கடம் ஏற்படாங்கிறதுனால தனியாக ஒரு இரண்டு இடங்களிலே இதை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஃபார்ம்கள் இன்ஷாலா ஒரு ரெண்டு நாளில் ரெடி ஆகிடும். இன்றைக்கி ரெடி ஆகாதனால இன்றைக்கி தயாராகிருந்துச்சுன்னா இன்றைக்கி கொடுத்தலான்னு நினச்சோம், ஆனால் ரெடி ஆகலை. உங்களுடைய குழந்தைகளை இந்த பாடத்திட்டத்தில் சேர்த்து நல்ல ஒழுக்க சீலர்களாக, வீட்டில் சரியத்தையும் மார்க்கத்தையும் கற்றறிந்தவர்களாக, இந்த பாடத்திட்டத்தில் அரபி லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கப்படுது, உருது மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. காரணம், இந்த ரெண்டுமே இஸ்லாத்தினுடைய மொழிகள், ஷரியத்தினுடைய மொழிகள், உருதும் அரபியும். இந்த மொழி நம்முடைய குழந்தைகளில் வந்துருச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த ஆங்கில மோகமும் வழிகெடுப்பதற்கான ஒரு காரணம். ஆங்கிலங்கிறது ஒரு அறிவாக பார்க்கலாம், ஒரு அறிவுங்கிற அடிப்படையில் தேவை, ஆனால் ஆங்கில கலாச்சாரம் வந்துடக்கூடாது, ஆங்கில கலாச்சாரம் வரக்கூடாது. முஃப்தி மௌலானா முஹம்மது ஷஃபி சாப் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஆங்கிலம் கற்கலாமான்னு சொல்லி சொன்னாங்க. ஆங்கிலம் கற்கலாம், ஆங்கிலம் பேசலாமான்னு கேட்டாங்க. தேவை ஏற்பட்டால் பேசுங்கள், தேவை இல்லாமல் ஆங்கிலத்தை பயன்படுத்துவது ஆங்கில கலாச்சாரத்தை உங்களிடம் கொண்டு வந்துவிடும். இன்றைக்கி நாம் பிள்ளைகளுக்கு இந்த ஆங்கிலேயர்கள் உருவாக்கி வைத்த கலாச்சாரத்தை தான் போதிக்கிறோம், எனவே அது ஒழிக்கப்படணும். ஆங்கில கல்லூரியில் அந்த ஸ்கூலில் படித்தா கூட நம்முடைய பிள்ளைகள் தீனுடைய அடிப்படையில் உருவாகணும்னு சொன்னால் இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு பாடத்திட்டம் தேவை. எனவே இந்த ஆரம்பிக்கப்படுகிற அந்த இரண்டு இடங்களை பற்றி பின்னால் அறிவிப்பு செய்யப்படும். உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து நல்ல மார்க்க சீலர்களாக, ஒழுக்க சீலர்களாக அவர்களை உருவாக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய சந்ததிகளும் ஒளிந்து வர மாட்டாங்க. ஒரு ஆணிடத்தில் தீன் இருந்தால் அது அவரோட தான் இருக்கும், ஒரு பெண்ணிடத்தில் தீன் வந்தால் அது அந்த குடும்பத்தோடு இருக்கும், ஒரு குழந்தைகிட்ட தீன் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய சந்ததிகள் முழுக்க முழுக்க நல்ல தீன்தாரிகளாக ஆகிவிடுவார்கள். எனவே இந்த பாடத்திட்டம் எங்கெங்கு உருவாக்கப்படுதோ அதற்கெல்லாம் முழுமையாக ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
This audio was downloaded from Tamil Islamic Media.